எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் ஊர்கோணம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இதற்கு ஒத்துழைப்பு தந்த ஆசான் ரவிசான் அவர்களுக்கும் என்றும் உற்சாகமூட்டும் சகோதரி நிராவிற்கும் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். நானோர் உங்கள் திலக். உங்களை ஓர் ஊர்கோளம் அழைத்து போகப் போகிறேன். கொஞ்சம் பக்தி கலந்த அதிலும் நான் சென்ற இடம் ஓர் முருகன் கோவில். அது இருப்பது காட்டின் நடுவில். அதுவும் அபாயகரமான மிருகங்கள் வாழும் காட்டில் போகர் என்ற சித்தர் இன்றும் அங்கு இருப்பதாய் ஐதீகம். அங்கு சித்தர்கள் வாழ்வதாய் சொல்லப்படுகின்றது. இலங்கையின் தலைநகரில் இருந்து சுமார் 190 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் யாழ வனத்தில்தான் இந்த இடம் அமைந்திருக்கிறது. இதற்கு செல்லுவதற்கு பல வழிகள் உள்ளன. ஒன்று புலனறுவை வழியாக செல்லலாம், மற்றையது குமண வழியாகும். இங்கு செல்வதென்றால் இராணுவத்தினரிடம் அனுமதி பெற வேண்டும். அதற்கான காரணம், அது ஒரு அபாயகரமான விலங்குகள் வசிக்கும் இடம் என்பதாலும், மனிதனிடம் இருந்து விலங்குகளை காப்பாற்ற வேண்டியதாலும் அந்த அனுமதி தேவை. அத்துடன் இங்கு வேட்டையாடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டு இருக்கின்றது. இங்கு செல்ல முன்னர் இதை பற்றிய எந்த ஒரு அறிவும் மட்டும்தான் பயணம் செய்தேன். முதலில் இது ஒரு புனித பூமி என்பதால் இங்கு செல்ல ஒரு மாதத்திற்கு முன்னரே விரதம் இருந்து தனி காய்கறி உணவை மட்டுமே உண்டுதான் இங்கு சென்றேன். அங்கு செல்வதற்கு அந்த வனத்தில் செல்லவென்றே இருக்கும் வாகனங்களை பதிவு செய்தோம். அது அந்த வனத்திற்கென்றே வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுவும் அங்கு செல்ல அனுமதி பெற்று இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்று தனி அனுமதி பத்திரம் உண்டு. ஜீப் வகையான அந்த வாகனத்தில் 8 பேர் மட்டுமே போகலாம். வெறும் வேர்களும் மரங்களும் என்று பாதைகளில் அந்த வாகன ஓட்டிகளுக்கு மட்டுமே செல்ல முடியும். பள்ளங்களும் மேடுகளும் என்று அந்த வாகனம் செல்ல குதித்து குதித்து தான் நானும் சென்றேன். முன்னே சில நேரம் பாதையே இருக்காது, ஆனால் அந்த வாகன ஓட்டிகள் அவர்களின் அனுபவத்தில் பாதைகளை அமைத்து சென்றன. அதை பார்ப்பதற்கு ஒருபுறம் பயமாக இருந்தாலும் நல்லதொரு அனுபவமாக இருந்தது. போகும் வழிகளில் சிறுத்தைகளும் நரிகளும் காண கிடைத்தது. தூரத்தே யானை கூட்டங்களும் காண கிடைத்தது. இப்படி கரடு முரடான பாதைகளில் செல்லும் போது எப்போதுடா நாம் போகும் கபிலவனம் வரும் என்று இருந்தது. இதே இப்படி இருக்கிறது என்றால் அந்த இடம் இதைவிட மோசமாக இருக்குமே என்ற கவலையும் மனதில் இருந்தது. என்ன செய்ய, கோவில் பயணம் அவநம்பிக்கையாக பேசவும் கூடாது என்று மௌனியாகவே சென்றேன். அப்பொழுது கூட இருந்த ஒருவர் அந்த குடா கெபிலியத்தை வந்துவிட்டது என்றார். வெறும் மரங்களுடன் கூடிய பயம் தரும் நிலையில் இருந்தது. மனது கொஞ்சம் சலனப்பட்டது. அங்கு இருந்த காளி கோவிலில் பூஜைகள் செய்து விட்டு கிளம்பினோம். மீண்டும் அதே கரடுமுரடான பாதை. அப்பாடா, இறுதியாக வந்துவிட்டோம் அந்த புனித பூமிக்கு. இரவு நேரம் என்பதால் ஒரே இருளை தவிர வேறொன்றும் இல்லை. அங்கு ஒரு சிறிய இராணுவ முகாம் இருக்கின்றது. அவர்கள்தான் இந்த பக்த பயணிகளுக்கான தங்கும் இட வசதிகளை செய்து தருகிறார்கள். அவர்கள் எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றனர், எங்கும் தனியாக செல்ல வேண்டாம், கரடிகளும் யானைகளும் இருக்கும் என்று. அந்த பயம் வேறு. எப்படியோ களைப்பில் நம்மை அறியாமல் உறங்கிவிட்டோம். காலையில் ஒழிக்கும் போது அப்பாடா என்ன அழகான இடம் என்ற எண்ணமே மனதிற்குள் வந்தது. வித்தியாசமான பச்சை நிறம் எங்கும் வியாபித்து இருந்தது. அது கடும் பச்சையா இல்லை இலகு பச்சையா என்று தெரியவில்லை, ஆனாலும் அப்படி ஒரு அழகு அந்த பச்சையத்திலே. கொஞ்சம் அங்கு உலாத்தி வர விருப்பம், ஆனாலும் யானை பயம் மனது பொழுதும். ஆனால் அனுபவம் உள்ளவர்களை பின்பற்றியே சென்றேன். அடடா, என்ன ஒரு அழகான ஆறு அது. கும்புக்கன் ஓயா என்று அழைக்கப்படும் அந்த ஆறு எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக இருந்தது. அதுவும் ஒரு வித்தியாசமான பச்சை நிறம். அதை சுற்றி உள்ள பச்சை நிறங்களும் பச்சை நிறத்திலான ஒரு கண்காட்சியைப் போலவே இருந்தது. அந்த ஆற்றை பார்த்தவுடனே உடனே பாய்ந்து குளிக்க வேண்டும் என்ற எண்ணமே யாருக்கும் தோன்றும். அந்த அளவு அமைதியாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆறு. அப்பாடா, குளிக்கலாம் என்று ஆயத்தம் செய்தபோது அங்கே குறுகுறுவென்று ஒருவர் பார்த்து கொண்டு இருப்பது தெரிந்தது. வேறு யாரும் இல்லை, யானைதான். திகைத்து நின்றேன். ஆனால் அங்கிருந்தவர்கள் மத்துதான் அங்கு நிற்குது என்று கூறினர். அது யாரையும் ஒன்று எதுவுமே செய்யாது என்றும் கூறினார். நானும் அவர்களின் கதையை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனாலும் பயம் இருந்தது. அப்பொழுது ஒருவர் கூறிய கூற்றுதான் என்னை யோசிக்க வைத்தது. இங்கு சுத்தம் இல்லாமல் யாரும் பூஜை செய்ய வந்தால் அவர்களை இந்த யானை கோவில் பக்கமே விடாது என்றும், அவர்கள் பூஜை செய்ய முயன்றாலும் அனைத்தையும் நிர்மூலமாக்கும் என்றும் கூறினார். எந்த அளவு உண்மை என்று அப்பொழுது எனக்கு தெரியாது. ஆனால் அன்று பின்னேரம் நடந்த நிகழ்வில் அதன் உண்மைத்தன்மை தெரிய வந்தது. நாங்கள் பூஜை செய்ய வந்த நேரத்தில் சில சிங்கள பக்தர்களும் அங்கு வந்திருந்தனர். அவர்களும் கடும் விரதம் இருந்துதான் வந்திருக்கிறார்கள். அவர்களை வழி நடத்தும் கபுராலா என்று அழைக்கப்படும் பூசாரி கொஞ்சம் திமிர் பிடித்தவர். அவர் எங்களின் பூஜையை பற்றி குறை கூறி சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். இனக்குரோதம்தான் காரணம். மற்றவர்கள் எவ்வளவோ கூறியும் அவர் அடங்கவே இல்லை. பிறகு இராணுவத்தினர் வந்து அவரை அழைத்து சென்று எச்சரித்து அனுப்பினர். அதன் பிறகு நாங்கள் எங்களது யாக பூஜையை செய்து முடித்துவிட்டு வந்துவிட்டோம். அவர்கள் அதன் பிறகுதான் பூஜையை ஆரம்பித்தனர். ஆனால் அவர்களை பூஜை செய்ய விடாமல் யானைகள் தடுத்து விட்டதாகவும் பூஜை பொருட்களை மொத்தமாக அழித்து விட்டதாகவும் பிறகுதான் தெரிந்தது. அதையும் அவர்களுடன் வந்தவரே எங்களிடம் கூறினார். அடுத்த நாள் எங்களின் பூஜை பொருட்களை தான் அவர்களுக்கும் அளித்தோம். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும், அங்கு இன்னொரு யானை இருப்பது. அதன் பெயர் தங்கையா என்றும், அது எந்த நேரமும் வராதாம், ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் வருமாம், வந்த இடத்தில் அந்த இடத்தை நிர்மூலமாக்கிவிட்டு தான் செல்லுமாம். நான் பார்க்கும்போது அந்த இரண்டு யானைகளும் போய்கொண்டிருந்தன. நம்ப முடியாவிட்டாலும் என் கண்முன்னே நடந்தது இது. இதற்கு முன்னரும் இதுபோல நடந்த கதைகளை அனுபவஸ்தர்கள் சொல்லிக் கொண்டு வந்தனர். மெய் சிரித்தது. நாமும் அதன் பிறகு இறைவனே நீராற்றல் விடயம் சம்பந்தமாக ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். நான் புதிது என்பதால் தெரிந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இராணுவ பொறுப்பாளர் அங்கு வந்து என்னிடம் கதைத்து கொண்டிருந்தார். அவர் கூறிய விடயங்களாவது, இலங்கையில் சைவ உணவை மட்டுமே சாப்பிடும் ஒரே ஒரு இராணுவ முகாம் இது மட்டும்தானா? ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றங்கள் வருமா? அதுவரை இவர்கள் சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுவார்களாம், மது அறவே இல்லையாம். துடன் எல்லை காவல் தெய்வத்திற்கு கட்டாயம் விளக்கு சரி பற்ற வைத்து வழிபட வேண்டுமாம். இல்லாவிட்டால் இரவு முழுவதும் ஒரே தொந்தரவாம். அது மட்டுமல்ல, இந்த 2 யானைகளை தவிர வேறு ஒன்று இருக்கின்றதாம். யாராவது வித்தியாசமாக குடித்துவிட்டோ அல்லது வேறு கெட்ட விடயங்களை செய்தாலோ அது வெளியே வருமா? வந்தால் அவர்களை நிர்மூலமாக்கிவிட்டு தான் செல்லுமா? இப்படி ஒரு முறை நடந்ததாம். யாரோ யாத்திரிகர் போல் வந்து வேட்டையாடி அதை சமைக்கும் போது அவர்களை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டதாம். அவர்களுடைய வாகனங்களை உடைத்து போவதற்கும் வழி இல்லாமல் இராணுவத்தினர் உதவியால் தான் வெளியே செல்ல முடிந்ததாம் என்று சொல்லும்போது அவர்களின் கண்கள் அந்த நிகழ்வை இறைமீட்டுக் கொண்டிருந்தன. கடைசியில் அவர் சொன்னார், இந்த கடவுள் நாம் நினைப்பது போல இல்லை. நாம் சரியாக இருந்தால் எல்லாம் தருவார், ஆனால் தப்பு என்றால் நம்மை துரத்தி துரத்தி தண்டிப்பார் என்று எனக்கும் அதே தோன்றியது. தேவன் முருகனின் விக்கிரத்தை சுமந்து வந்து நீராட்டினோம். மூலிகைகள் கொன்று நீராட்ட நாமும் அந்த ஆற்றுக்குள் அமர்ந்து அந்த மூலிகைகளில் நீராடினோம். இந்தியாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட அந்த மூலிகைகளும் அந்த குமண ஆற்றில் இயற்கையாகவே கலந்து வந்த மூலிகைகளும் ஒரு புதுவித உற்சாகத்தை தந்தது. களைப்புகள் அறவே அற்று போனது எனலாம். பிறகு நாம் தயாரித்த பொங்கல் கொண்டு பூஜைகள் செய்தோம். அங்கு பெரியதாய் கோவில் இல்லை, குடிசை போல்தான் கோவில் உள்ளது. அதன் பின்னே ஒரு மரம், அந்த மரத்தின் கீழ்தான் சித்தர்கள் தியானம் பண்ணுவதாய் ஒரு ஐதீகம் உள்ளது. அங்கு அமர்ந்து அமைதியாக தியானம் செய்தோம். வெளியில் வரும்போது அங்கு எம்மை நோட்டம் விட்டபடி தங்கையாக இருந்தது. வெளியில் வந்து வாகனங்களில் இருந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது வாகன ஓட்டிகள் பாய்ந்து வந்து வாகனத்தில் ஏறி ஸ்டார்ட் செய்து எடுத்து சென்றனர். தூரத்தை மத்து எங்களை நோக்கி வருவது தெரிந்தது. அப்பொழுது வாகன ஓட்டி கூறினார், அதற்கு மேல் அங்கே நிற்க விடாதாம், பூஜை முடிந்தவுடன் அது எங்களை அனுப்புவதில் தான் குறியாக இருக்குமா? யாரோ ஒருத்தர் கூறினார், சித்தர்கள் தான் அந்த யானை உருவில் இருப்பதாக. நான் சென்றதிலே மிகவும் அருமையான அட்டகாசமான கோவில். கோபுரங்கள் இல்லை, போவதற்கு வழியும் இல்லை, ஆனால் அமைதியும் பக்தியும் கலந்து அது எங்கும் வியாபித்திருந்தது. இனி அடுத்த முறை வரும்போது தான் செல்ல வேண்டும். அது வரை எப்போ வரும் என்று மனது கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. இந்த ஊர்கோளம் நிகழ்ச்சிக்கான அனுசரணை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் ஆசான் ரவிசானுக்கும் நன்றி கூறுவதோடு, மீண்டும் வேறொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் எஸ் தலாக். நன்றி, வணக்கம்.